بسم الله الرحمن الرحيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني دينك وفقهني في أحكام شريعتك اللهم علمني علم التوحيد وآتني الإخلاص اللهم يسر اللهم يسر اللهم يسر والميثاق الذي أخذه الله تعالى من آدم وذريته والميثاق الذي أخذه الله تعالى من آدم وذريته حق وقد علم الله تعالى فيما لم يزل عدد من يدخل الجنة وعدد من يدخل النار جملة واحدة فلا يزداد في ذلك العدد ولا ينقص منه وكذلك أفعالهم فيما علم منهم أن يفعلوه وكل ميسر لما خلق له والأعمال بالخواتيم والسعيد من سعد بقضاء الله والشقي من شقي بقضاء الله إمام أبو جعفر الطحاوي رحمه الله وقدس الله سره وغفر الله له وتقبل منه وجعل قبره روضة من رياض الجنة அவர்களுடைய நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கையை படித்து வருகின்றோம். இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அறிஞர்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இப்போது நாம் படிக்கக்கூடிய பாடம் அகீதாவுடைய பாடத்தில் மிக மிக முக்கியமான பாடம். 9வது பாடம் வரை 31வது பக்கத்தின் முடிவு வரை இப்போது நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்கள். மனிதர்கள் எளிதில் தடுமாறிவிடக்கூடிய குழம்பிவிடக்கூடிய விஷயங்கள் இப்போது நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே மிக கவனமாகவும் மிகவும் கருத்தோடும் இந்த பாடத்தை நீங்கள் கேட்க வேண்டும். சிறிய ஒரு விஷயத்தை தவறவிட்டாலும் பிறகு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரியாமல் ஆகி குழப்பமாகிவிட்டால் அகீதால ஈமான்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். தோனிங்க இப்போது நாம் படிக்கக்கூடிய பாடம் இது நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட 6 காரியங்களில் 6வது காரியமாகிய விதியை பற்றிய பாடம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். அல்லாஹுடைய விதியை நம்பிக்கை கொள்வது. சரியா? யார் விதியை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹுவை நிராகரித்து விட்டார். தன்னை மூமின் என்று கூறி முஸ்லீம் என்று கூறி யார் அல்லாஹுடைய விதியிலே சந்தேகப்படுவாரோ அவர் வழிகேட்டில் சென்று விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த விதியுடைய விஷயத்திலே 2 வழிகட்ட கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். முதலில் அவர்களுடைய வழிகேடு என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதற்கு பிறகு நம்முடைய தெளிவான கொள்கையை அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். 1, அல் கதரியா என்று கூறப்படும் இவர்களுக்கு. இந்த கூட்டத்திற்கு பெயர் அல் கதரியா. இவர்கள் யார்? விதியை மறுப்பவர்கள். இவர்களுக்கு பெயர் அல் கதரியா என்று கூறப்படும். சஹாபாக்களுடைய அந்த இறுதி காலத்திலே, சஹாபாக்களுடைய காலம் முடியும் போது, சஹாபாக்களுடைய காலம் முடியும் போது இஸ்லாம் பல இடங்களில் பரவிய போது, பல மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தபோது, அவர்கள் தங்களுடைய பழைய சிந்தனைகளையெல்லாம் கழுவிவிட்டு சுத்தமான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களில் சிலர் தங்களுடைய பழைய தவறான கொள்கையோடு இந்த மார்க்கத்திற்குள் புகுந்தார்கள். புகுந்து இஸ்லாம் பரவிய அந்த வேகத்தில், ஒன்று ஆசையினால் அல்லது பயத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய கொள்கையில் எதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் புகுத்துவோம் என்று அவர்கள் கோணல் வழியை தேட ஆரம்பித்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேடும்போது அவர்களுக்கு ஆதாரமாக வெளிப்படையில் ஏதாவது சில வசனங்களோ ஹதீஸுகளோ கிடைத்துவிட்டால், அந்த வெளிப்படையான சில வசனங்களை சில ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய அந்த பழைய கொள்கையை அவர்கள் உள்ளே புகுத்த முயற்சி செய்தார்கள், புகுத்தினார்கள். அதற்குரிய அந்த குர்ஆன் வசனத்திற்குரிய அவர்கள் எதை ஆதாரமாக கொண்டு வந்தார்களோ அதற்குரிய சரியான விளக்கத்தை சஹாபாக்கள் தாபிகளிடமிருந்து எடுக்காமல், அவர்களுக்குரிய அந்த குறுகிய பலவீனமான அந்த அரபிய அறிவை கொண்டு அந்த ஆதாரங்களை முன்வைத்து பாமரர்களுக்கு இடையிலே அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த போது, பாமரர்கள் அறியாமையிலே அவர்களுக்கு பின்பு கூட்டம் கூட்டமாக சேர ஆரம்பித்தார்கள். அப்படி உருவாகியவர்கள் தான் இந்த கதரியா என்ற கூட்டம். சரியா, நம்ம இந்த கூட்டத்தினுடைய முழு விவரத்துக்குள்ளார இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டத்தை யார் தோற்றுவித்தது, இந்த கூட்டத்தார்கள் எங்கெங்க இருந்தாங்க, இதெல்லாம் உள்ளுக்குள்ளார நீங்க பின்னாடி படிக்கக்கூடிய விஷயம். இப்ப சுருக்கமா இந்த கூட்டத்துடைய கொள்கை என்ன? இவர்களுடைய கொள்கை விதி என்று ஒன்று கிடையாது. விதியை மறுப்பவர்கள். இவர்களுடைய கொள்கை விதியை மறுப்பது. அல் கதரியா, இவர்களுக்கு வைத்துக்கொண்ட பேர் இவர்கள் விதியை சேர்ந்தவர்கள். அப்ப வெளிரங்கத்தில் பார்க்கும்போது என்ன தெரியும் நமக்கு? விதியை ஏற்றுக்கொள்பவர்கள், அங்கீகரிப்பவர்கள் போல தெரியும். ஆனா உண்மையிலே இவர்கள் யாரு? விதியை மறுக்கக்கூடியவர்கள். அல் கதரியா இவங்க என்ன சொல்றாங்க? விதி என்று ஒன்று இருந்தால் மனிதர்களுக்கு சொர்க்க நரகம் என்பது அவசியமற்ற ஒன்றாக ஆயினோம். எல்லாம் விதியின்படி நடக்கிறது என்று கூறும்போது பிறகு எதுக்கு நம்ம அமல் செய்யணும்? ஒரு மனிதன் நன்மை செய்தாலும் அல்லாஹ்வுடைய விதியின்படிதான் செய்கிறான், பாவம் செய்தாலும் அவன் விதியின்படிதான் செய்கிறான் என்று இருக்கும்போது பிறகு அல்லாஹு தலா கூலி கொடுக்கின்றான் அல்லது தண்டனை கொடுக்கின்றான் என்ற கூற்று நியாயமாக ஆகாது. நன்மை செய்தவனும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி செய்திருக்க, பாவம் செய்பவனும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி செய்ய, பிறகு அல்லாஹு தலா ஒருவருக்கு கூலி நற்கூலியை கொடுத்து ஒருவரை தண்டிப்பது என்பது இது அநியாயமாக ஆகிவிடும். அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. ஆகவே விதி என்று ஒன்று எதுவுமே கிடையாது. மனிதர்களுடைய செயல்தான் நிர்ணயிக்கிறது, மனிதர்கள் தான் எல்லாம் நிர்ணயிக்கிறார்கள். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படைப்பும் அது தன்னுடைய செயலை தான் முடிவு செய்கிறது. அது தன்னுடைய விருப்பத்தின்படியும் தன்னுடைய நாட்டத்தின்படியும் தன்னுடைய முழு அதிகாரத்தின்படியும் அது அந்த காரியத்தை செய்கிறது. இதில் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. இது இவங்களுடைய கொள்கை. இரண்டாவது அல் ஜபரியா. இவர்கள் யார் அல் ஜபரியா என்று சொல்பவர்கள்? முற்றிலும் அனைத்தையும் விதியின் மீது போடக்கூடியவர்கள். முற்றிலும் அனைத்தையும் விதியின் மீது போடக்கூடியவர்கள், எல்லாம் விதிதான் என்று விதியை காரணம் சொல்பவர்கள். அதாவது மனிதர்களுக்கு என்று எந்த விதமான ஒரு நாட்டமும் கிடையாது. எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதற்கென்று தனி ஒரு விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது. எல்லாமே சமம்தான். எப்படி? உயிரற்ற ஒரு ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளைப் போல அல்லது இந்த பொருளைப் போல இப்படித்தான் உயிர் உள்ளவர்களும். அவர்களுக்கு என்று எந்த விருப்பமும் கிடையாது. அல்லாஹ் எது நாடுறானோ அது நடக்கும். ஒரு மனிதன் தொழுக வேண்டும் என்று நாடுகின்றான், அந்த மனிதன் தொழுகிறான். ஒரு மனிதன் தவறை செய்ய வேண்டும் என்று நாடுகிறான் அல்லாஹு தாலா, எனவே அந்த மனிதன் தவறு செய்கிறான். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி தான் நடக்குது. இதுல மனிதர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. இப்படியாக மனிதர்களுக்குண்டான சுய விருப்பத்தை மறுத்து, மனிதர்களுக்குண்டான சுய தேர்வு உரிமையை மறுத்து, விதியின் கீழ் மனிதன் நிர்பந்திக்கப்பட்டவன், விதியின் கீழ் மனிதன் நிர்பந்திக்கப்பட்டவன், அவனால் எதையும் தனக்கென்று செய்து கொள்ள முடியாது என்று கூறக்கூடியவர்கள் இந்த ஜபரியாக்கள். இப்படி ரெண்டு வகையான ஓரத்திலே இந்த ரெண்டு வகையான வழிகூட்டத்தார்களும் இருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் முற்றிலும் விதி என்று ஒன்று கிடையவே கிடையாது என்று மறுப்பவர்கள், இன்னொரு கூட்டம் எல்லாம் விதிதான் என்று விதியை காரணம் காட்டி மக்களுக்குண்டான உயிரினங்கள் படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சுய விருப்பத்தை தேர்வு உரிமையை அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்களை செய்கிறார்கள் என்ற விருப்பத்தை, அந்த சுய தேர்வு உரிமையை இஃப்தியார் என்று சொல்வார்கள், அதை மறுக்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டு கூட்டமுமே குரான் ஹதீஸின் படி இந்த உம்மத்துடைய இஜ்மா சஹாபாக்களுடைய யோகபித்த முடிவின்படி இந்த ரெண்டு கூட்டமையும் வழிகட்ட கூட்டத்தார்கள். சரியா, ரெண்டு கூட்டமும் வழிகட்ட கூட்டத்தார்கள் என்றால் இந்த கதரியா என்ற கூட்டம் முற்றிலுமா இஸ்லாத்தை விட்டே வெளியேறியவர்கள், இவர்கள் முஸ்லிம்களே கிடையாது, அவர்கள் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி. இந்த ஜபரியா என்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வழிகேடு மிகப்பெரிய வழிகேடு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை அதாவது இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடத்தை பற்றி இதுக்கு முன்பு நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது 24, 23, 24, 25 وكل شيء يجري بتقديره ومشيئته ومشيئته تنفذ لا مشيئة للعباد إلا ما شاء لهم فما شاء لهم كان وما لم يشأ لم يكن يهدي من يشاء ويعصم ويعافي فضلا ويضل من يشاء ويخذل ويبتلي عدلا وكلهم يتقلبون في مشيئته بين فضله وعدله. இந்த பாடத்துல நம்ம விரிவா படிச்சிருக்கிறோம், சரிங்களா? அதனால இந்த பாடத்தை பற்றி நம்ம ரொம்ப அதிகமா விளக்கம் சொல்ல தேவையில்லை. நேர்வழி எது, சரியான பாதை எது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நமக்கு காட்டிய பாதை எது, அதை நம்ம இப்ப கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கொள்வோம் பாருங்க. ஆகவேதான் இந்த விதியை பற்றி இவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு அடிப்படையை முன்வைக்கின்றார்கள். வல் மீசா குல்லதி அஹதஹுல்லாஹு தஆலா மின் ஆதம வ துர்ரியத்தி ஹக்குன். வல் மீசா, ஒப்பந்தம், உறுதியான ஒப்பந்தத்துக்கு மீசாக் என்று சொல்லப்படும். அல்லதி, எப்படிப்பட்ட ஒப்பந்தம், எப்படிப்பட்ட உறுதியான ஒப்பந்தம், அஹதஹு, அதை வாங்கினான் அல்லாஹ் தஆலா மின் ஆதம, ஆதமிடமிருந்து வாங்கினான். வ துர்ரியத்தி, இன்னும் அவருடைய சந்ததிகளிடமிருந்து வாங்கினான். ஹக்குன், அந்த ஒப்பந்தம் உண்மையானதுதான். நல்ல கவனிங்க, ஆதமிடமிருந்தும் அவருடைய சந்ததிகளிடமிருந்தும் அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம், அல்லாஹ் எடுத்த அல்லது வாங்கிய ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம், அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் உண்மையே, அல்லாஹ் வாங்கிய ஒப்பந்தம் உண்மையே. சரி கவனிங்க, இது குறித்து கொஞ்சம் விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா மற்ற இதை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டா அதுக்கு பிறகு நம்ம அந்த தக்தீரை பற்றி இன்ஷால்லாஹ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். இந்த கருத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சில ஹதீஸுகளை நம்ம பார்க்கணும், அதே போல குரானுடைய வசனத்தை நம்ம பார்க்கணும். ஏன், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அகீதாவுடைய பாடங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். நம்முடைய அகீதா எதுவாக இருந்தாலும் அது நேரடியாக குரானிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும், ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி, நீங்க சொல்லும்போது இப்போ சொன்னீங்களே இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் சில குரான் வசனத்தை வைத்து ஆதாரம் எடுக்கிறார்கள் என்று, அப்போ அவங்களும் குரான் வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்களே, சரியா? இப்படி ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பா. வழிகட்ட கூட்டத்தார்களும் சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் தங்களுடைய வழிகட்ட அந்த கொள்கைக்கு குர்ஆனுடைய வசனத்தில் சில வசனங்களையோ ஹதீஸுகளில் சில ஹதீஸுகளையோ ஆதாரமாக காட்டுவாங்க. புரியுதா? ஆனால் நாம் காட்டுவதற்கும் அவர்கள் காட்டுவதற்கும் இடையில வித்தியாசம் என்ன? நல்ல கவனமாக புரியணும். நாம் காட்டுவதற்கும் அவர்கள் காட்டுவதற்கும் இடையில வித்தியாசம் என்ன? முதல் வித்தியாசம், அவர்கள் சில வசனங்களை எடுத்துக்கொள்வார்கள் மற்றும் பல வசனங்களை கண்மூடிக்கொள்வார்கள். சில வசனங்களை எடுத்துப்பாங்க, ஆனா இன்னும் குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கும் பாருங்க, அந்த வசனங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள் கண்மூடித்தனமாக, அல்லது அந்த கண்மூடித்தனமாக இல்லை, அந்த வசனங்களை கண்டு காணாமல் அப்படியே மறைத்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். அதை பற்றி அவங்களிடத்துல கேட்டா பேச மாட்டாங்க, முடிஞ்சு. அப்ப அவர்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப எங்கே வசனம் வருகிறதோ அங்கே அந்த வசனத்தை கவி பிடித்துக் கொள்வார்கள். பிறகு அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக எங்கே வசனங்கள் வருகின்றனவோ அங்கே அந்த வசனங்களை கண்டு காணாமல் அப்படியே விட்டு விடுவார்கள், முடிஞ்சு. இது வழிகட்ட கூட்டம். இன்றைய காலத்திலும் சரி, முந்தைய காலத்திலையும் சரி, ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வழிகட்ட கூட்டத்தார்கள் நீங்க அடையாளம் காணும்போது இதை நீங்க அழகா வைத்துக் கொள்ளலாம். நீங்க கரண்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. எந்த ஒரு கூட்டத்தினுடைய வழிகேட பத்தி நீங்க பேசினாலும் சரி, அவர்களிடத்துல கண்டிப்பா இது இருக்கும். அவர்களுக்கு தேவையான சில இடங்களிலிருந்து சில வசனங்களை, அதுவும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றால், இந்த பக்கம் விட்டுருவாங்க, இந்த பக்கம் விட்டுருவாங்க, நடுவுல இருந்து கொஞ்சம் எடுத்துப்பாங்க, அல்லது ஆரம்பத்தை எடுத்துப்பாங்க பின்னாடியே விட்டுருவாங்க, அல்லது பின்னாடி எடுத்துப்பாங்க ஆரம்பத்தை விட்டுருவாங்க. இப்படியாக அவர்கள் செய்வார்கள். சரியா? நம்மை பொறுத்தவரை அப்படி செய்ய மாட்டோம். குர்ஆனுடைய வசனத்தை முழுமையா பார்ப்போம். ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு நம்ம விளக்கம் சொல்வதாக இருந்தால், இந்த கருத்தில் குர்ஆனில் வரக்கூடிய மற்ற வசனங்களுக்கு முரண்படாத வகையில் கருத்து சொல்லணும். ஏன்? குர்ஆனுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், பொய்யாக்கக்கூடியதாக இருக்காது. இவர்களுடைய அந்த வழிகட்ட கூட்டத்தாரர்களுடைய கருத்தின்படி பார்த்தால், ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை பொய்ப்பிக்கக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா தனது வேதத்தில் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இறக்கி இருக்கின்றானே தவிர பொய்யாக்கக்கூடியதாக இறக்கவில்லை. அப்ப நாம் என்ன செய்வோம்? ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்பு அந்த வசனத்து அந்த வசனம் என்ன கருத்தில் பேசுகிறதோ, அது போன்ற கருத்து குர்ஆனில் வேறு எங்கெல்லாம் வருகிறதோ அந்த வசனங்களையும் நாம் கருத்தில் கொண்டு, அந்த வசனங்களுடைய கருத்துகளையும் படித்து கொண்டு, இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையில முரண்படாத வகையில நம்ம கருத்து சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் குர்ஆனுடைய எல்லா வசனங்களை கொண்டும் நாம் ஈமான் கொண்டதாகவும், குர்ஆனுடைய எல்லா வசனங்களை கொண்டு நாம் அமல் செய்ததாகவும் ஆகும். அப்படி இல்லை என்றால், அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று யுக்மினூன பிபஅது, சில வசனங்களை அவர்கள் ஈமான் கொள்வார்கள், சில வசனங்களை அவர்கள் மறுத்து விடுவார்கள். இதே பக்கரால 85வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, 2:85, அஃபதுமீனூன பிபஅதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபஅது. இந்த யூதர்கள் இதை தான் செஞ்சாங்க. அல்லாஹ் கேட்கிறான், வேதத்தில் சில வசனங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா, சில வசனங்களை நீங்கள் மறுத்து விடுகின்றீர்களா? புரியுதா? அதே போல சூரா அன்னிசால 150வது வசனம், அவர்கள் அங்கேயும் அல்லாஹு தஆலா இந்த அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வயகூலூன நுஃமினு பிபஅதின் வனக்ஃபுரு பிபஅதின், சில நபிமார்களை நம்பிக்கை கொள்வோம், சில நபிமார்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிராகரித்து விடுவோம் என்று கூறினார்கள். புரியுதா? அப்ப இந்த மாதிரியான செயல்கள் நிகழ்ந்துவிடும். எப்போது? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு மற்ற வசனங்களை கவனிக்காமல் விடும்போது. புரியுதா? ஆகவே நம்மை பொறுத்தவரை குர்ஆனுடைய மொத்த வசனங்களையும் படித்து, அந்த மொத்த வசனங்களிலிருந்து ஒரு வசனத்தினுடைய கருத்து இன்னொரு வசனத்துக்கு முரண்படாத வகையில தான் நம்ம கருத்து சொல்வோம், அர்த்தம் சொல்வோம், ஆதாரம் எடுப்போம், அமல் செய்வோம். இது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையே, அவங்களுக்கும் நமக்கும் இடையில உண்டான பெரிய ஒரு வித்தியாசங்களில் ஒரு வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் என்ன? குர்ஆனை அணுகும் போது வெறும் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு மட்டும் அணுகாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவோடு அணுகுவோம். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டது? ரசூலுல்லாஹிவின் மீது. இந்த குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் யாருக்கு கட்டளை கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சரி, இந்த குர்ஆன்ல மக்களுக்கு புரியாததை விளக்கமாக நீங்கள் விளக்கித்தாருங்கள் என்று அல்லாஹ் யாருக்கு கட்டளையிட்டான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆகவே குர்ஆனுடைய வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸோடு நம்ம சேர்த்து பார்ப்போம். அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க மாட்டோம். குர்ஆன்ல இருக்கா முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஹதீஸ் அதை பத்தி பேசாதீங்கன்றாங்க. இது ஒரு பெரிய நமக்கும் அவர்களுக்கும் இடையில உண்டான வித்தியாசம். நாம் குர்ஆனை விளங்கும் போது ஹதீஸோடு சேர்த்து விளங்குவோம். ஹதீஸை மறுத்து விட்டு, ஹதீஸை புறந்தள்ளி விட்டு குர்ஆனை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். புரியுதா? அடுத்து மூன்றாவது வித்தியாசம், வெறும் அரபி மொழியில் இருக்கக்கூடிய திறமையை கொண்டு மட்டும் நம்ம குர்ஆன் ஹதீஸை புரிவதற்கு முயற்சி செய்ய மாட்டோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் அரபி மொழி தெரிஞ்சா போதும், எந்த அளவுக்கு தெரிய வேண்டும் என்பது கூட நிபந்தனை கிடையாது அவங்களுக்கு. அவர்களுக்கு புரிகிற அளவுக்கு, அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அறிவு இருக்குதோ அந்த அறிவே ரொம்ப அதிகம் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு, ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு. புரியுதா? அந்த அற்பமான அறிவின் அளவை கொண்டு அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் எடுக்க அவர்கள் தயாராகி விடுவார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நமக்கு அரபி மொழியில மிக மிக ஆழமான அறிவு இருப்பதோடு சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை புரிந்தார்களோ, இந்த உம்மத் உடைய முதல் தலைமுறை குர்ஆன் ஹதீஸ் இறக்கப்பட்ட போது வாழ்ந்த மக்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படுத்தினார்களோ அதோட சேர்த்து தான் நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வோம். அரபி மொழியின்படி ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் ஹதீஸும் சஹாபாக்களுடைய செயலும் அதற்கு வேறொரு அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது நம்ம மொழியினுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஹதீஸ் சொல்லக்கூடிய அர்த்தத்தையும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தையும் தான் நம்ம எடுத்துப்போம். புரியுதா? உங்களுக்கு பின்னாடி பாடங்கள் வரும், அடுத்து நம்ம தொழுகையுடைய பாடங்கள் வரும்போது அங்கங்கே நான் உங்களுக்கு சொட்டி காட்டுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக இப்படி மூன்று விதமான பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய அருளால் நேர்வழி பெற்ற அஹ்லு சுன்னா என்ற இந்த வகுப்பாருக்கும் வழிகட்டு போன கொள்கைகளுக்கும் இடையில, புரியுதா இல்லையா? சரி, இப்ப குறிப்பா நம்ம எந்த பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்? விதி சம்பந்தப்பட்ட பாடத்தை படிக்கிறோம். அப்ப இந்த விதி சம்பந்தப்பட்டதுல வழிகட்டு போன ரெண்டு கூட்டத்தார்கள் யாரு? ஒரு கூட்டம் கதரியா என்ற கூட்டம், இன்னொரு கூட்டம் ஜபரியா என்ற கூட்டம். சரியா? இப்ப இந்த விதியினுடைய விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இமாம் அவர்கள் சொன்னார்கள், வல் மீசாக்குல்லதி அஹதஹுல்லாஹு தஆலா மின் ஆதம வ துர்ரியத்திஹி ஹக்குன், அல்லாஹு தஆலா ஆதமிடமிருந்தும் ஆதமுடைய சந்ததிகளிடமிருந்தும் வாங்கிய ஒப்பந்தம் உண்மையானதுன்னு சொல்லி. சரியா? இந்த வாசகத்தை நம்ம படிக்கும் போது நமக்கு ஏதோ ஒன்று, இதுக்கு முன்னாடி நீங்கள் பயான்கள்லையோ அல்லது வகுப்புகள்லையோ கேள்விப்பட்டது, அல்லது பொதுவாக நீங்கள் உங்களுடைய அறிவில் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம் செவியினால். எப்படி நம்மளெல்லாம் அல்லாஹுத்தால படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கி இருக்கிறான். இது பெரும்பாலும் பயான்கள் ஆலிம்கள் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு எல்லாருக்கும் மார்க்கத்தோட ஒரு தொடர்புள்ள எல்லாருக்கும் தெரிய ஒன்று தான். இப்போ அது விஷயமாகத்தான் இங்கே இமாம் சொல்கிறான். சரியா? இப்ப பாருங்க, சூரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயத்தினுடைய 172-173 இப்ப இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய முதுகிலிருந்து அவர்களுடைய பிள்ளைகளை சந்ததிகளை வழித்தோன்றர்களை வெளியாக்கி அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். அந்த ஒப்பந்தத்தில் நான் தான் உங்களுடைய கடவுள், இறைவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்க அவர்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீ தான் எங்களுடைய ரப்பு, உன்னைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். சரியா? ஏன் அல்லாஹு தஆலா இப்படி வாங்கினான் என்று சொல்லும் பொழுது மறுமை நாளில் வந்து எங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லலை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் மறுத்து விடாமல் இருப்பதற்காகவும், அதே போல இந்த தப்பு செஞ்சதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் தான், நாங்கள் அவர்களை பின்பற்றி நாங்கள் வழிவந்து கொண்டிருந்தோம், எனவே எங்களை நீயே எங்களை தண்டிக்கிற என்று அல்லாஹ்விடத்தில் விதண்டாவாதம் குதர்க்கம் செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹுத்தர இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை முன்கூட்டியே வாங்கிட்டான். புரியுதா? இப்போ பாருங்க, அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இந்த வசனம் தொடர்பாக ஹதீஸுகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 4 அல்லது 5 விதமான ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ் இமாம் நஸஈ ரஹிமஹுல்லா அவங்களுடைய கிதாப் சுனனு நஸஈல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இமாம் ஹாக்கிமுடைய முஸ்தத்ரக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அஹமதுடைய முஸ்னதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கினார். இன்ன அல்லாஹ் தஆலா அஹத அல் மீஸாக மின் லஹ்ரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிநஅமான் யௌம அரஃபா. அரஃபாவுடைய நாளில், அரஃபாவுடைய மைதானத்துக்கு பக்கத்தில் நஅமான் என்ற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகிலிருந்து அல்லாஹு தஆலா ஃபஅக்ரஜ மின் ஸுல்பிஹி குல்ல துர்ரியத்தின் தரஅஹா, கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் படைக்க போகக்கூடிய சந்ததிகளை வெளியே கொண்டு வரான். ஃபநஸரஹா பைன யதைஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி வைத்துக்கொண்டு அந்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா அங்கே பரப்பி வைத்தான். சும்ம கல்லமஹும் கூபுலா, பிறகு அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசினான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா என்று. காலு பலா, அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஏன் இல்லை, கண்டிப்பாக நீதான் எங்களுடைய ரப்பு. ஷஹீதுனா, நாங்கள் இதற்கு சாட்சி சொல்கிறோம், நாங்கள் இதை ஒப்புக்கொண்டோம் என்று. சரியா? சரி, இப்போ முதலாவது இந்த ஹதீஸை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். நல்ல கவனிங்க, எந்த ஒரு விஷயம் மறைவான இல்மை பற்றி சொல்லப்படுகிறதோ, எந்த ஒரு விஷயம் மறைவான இல்மை பற்றி சொல்லப்படுகிறதோ அதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுடைய முதுகிலிருந்து கியாம நாள் வரைக்கும் படைக்க போகக்கூடிய சந்ததிகளை வெளியாக்கினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, வெளியாக்கியது யாரு? அல்லாஹு தஆலா. இது அல்லாஹுவால் முடியுமா முடியாதா? அல்லாஹ் அக்பர், கண்டிப்பா அல்லாஹுவால முடியும். அல்லாஹுடைய செயலை பற்றி அல்லாஹுடைய நபி சொல்லும் போது அதை நம்ம நம்பிக்கை கொள்றோம். அல்லாஹுடைய செயலை பற்றி அல்லாஹுடைய நபி அவர்கள் சொல்லும் போது நாம் அதை அந்த செயலை நம்பிக்கை கொள்கிறோம். சரியா? இப்ப நம்முடைய அறிவு என்ன சொல்லுது? அது எப்படி, அந்த அரஃபா மைதானங்கிறது நாங்கள் போய் பார்த்த மைதானம் தான், அது ஒரு மைதானம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நஅமானுங்கிற மைதானம் அதுவும் எவ்வளோ பெரிய மைதானமாக இருக்க போகுது, அதில் எப்படி உலகத்தில் உள்ள படைப்புகளை எல்லாம் மறுமை நாள் வரைக்கும் ஆதமுடைய சந்ததிகளில் வரக்கூடிய எல்லா படைப்பையும் எல்லாம் வெளியாக்கி வச்சிட முடியுமா? இது மனிதனுடைய குதர்க்கமான அறிவு, அதாவது ஈமான் இல்லாத அறிவு இந்த கேள்வியை கேட்குறான். புரியுதா? ஆனா ஈமான் கொண்டவர்களுடைய அறிவு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை அவர்கள் சிந்தித்து பார்த்தார்களே என்றால் இது அல்லாஹ்வுடைய வல்லமையில் இது ஒரு தூரமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வல்லமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒரு தூரமான விஷயம் அல்ல. இங்க பாருங்க, ஏற்கனவே அநேகமா சொல்லியிருக்கலாம், ஒரு யானை இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கு. சரியா? அந்த யானைக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கு? காது இருக்கு, கண் இருக்கு, கால் இருக்கு, வயிறு இருக்கு, குடல் இருக்கு, இருதயம் இருக்கு, மண்டையில மூளை இருக்கு, எல்லாம் இருக்கா? ஒரு எறும்பு இருக்கு. இந்த எறும்புல இதெல்லாம் இருக்கா இல்லையா? அவ்வளவு பெரிய யானையில இருக்கிற அந்த உறுப்புகளை ஒரு சின்ன எறும்பு, எறும்பை விட சின்ன படைப்பு கூட இருக்கு. அதுக்கு கூட அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கிறான், அதுக்கு கூட அல்லாஹ் குடலை கொடுத்துருக்குறோம், அது சாப்பிடுது, அதுக்கு ஹார்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு காடு இருக்குது, அதுக்கு ஒரு மூளை இருக்குது. அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் அவன் வானத்தையும் படைத்திருக்கிறான், அரிசியையும் படைத்திருக்கிறான், ஒரு சிறு துரும்பையும் படைத்திருக்கிறான். புரியுதுங்களா? அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை இதே உருவத்தில் அந்த இடத்துல ஒன்று சேர்த்தும் இருக்கலாம், அந்த இடத்தை அல்லாஹு தாலா விரிவாக்கி இருக்கலாம், அல்லது உருவத்தால் சிறியவர்களாக அவர்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்து அவர்களை வெளியாக்கி இருக்கலாம். அதுவும் அல்லாஹ் வாழ முடியும், ரெண்டுமே அல்லாஹ் வாழ முடியும். இப்ப பாருங்க, ஒரு ஆலிம் ஒருத்தங்க பயான் செய்யும் போது ஒரு நல்ல கருத்து ஒன்று சொன்னாங்க. சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜின்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த சபா நாட்டு மன் ராணி இங்க வர்றதுக்குள்ளார அந்த ராணியுடைய அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வரணும்னு சொல்லு. அந்த சிம்மாசனங்கிறது அது ஒரு பெரிய அரண்மனை சைஸ்ல இருந்த சிம்மாசனம், அது அதுல அவ்வளவு சோடிப்புகள் செஞ்சு அவ்வளவு பெரிய ஒரு விசாலமான சிம்மாசனம், சரியா? அதை தூக்கிக்கிட்டு ஏமன் நாட்டு சபா பகுதியிலிருந்து மதினாக்கு வர்றதா, சாரி சிரியாவுக்கு வர்றதாக இருந்தா, பாலஸ்தீன பைத்துல் முக்கத்தஸுக்கு வர்றதா இருந்தா ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். சும்மா நடந்து வந்தாலே, அதுவும் அதை தூக்கிட்டு நடந்து வந்தா எவ்வளவு காலம் ஆகும்? அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேக்குறாங்க, தங்களுடைய அந்த ஜின்கள்கிட்ட யார் இதை கொண்டு வர முடியும், அந்த ராணி வந்து சேர்றதுக்குள்ளார இதை கொண்டு வர முடியும் சொல்லி. அப்ப ஒரு ஜின் என்ன சொல்லுது, சுலைமான் நீங்க காலையில இப்ப உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, மத்தியானம் நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ளார நான் கொண்டு வந்துருவேங்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அது ரொம்ப தாமதமாக தாமதமான நேரம் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொரு ஒருவர் சொல்றார், குர்ஆன் அதாவது வேதத்தினுடைய அல்லாஹுடைய இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொல்றார், அவரை மனிதர் என்றுதான் பெரும்பாலும் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, சுலைமான் அவர்களே எனக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை, நீங்க அப்படி பார்த்துட்டு திரும்ப இப்படி பாக்குறதுக்குள்ள நான் கொண்டாந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருவேங்கிறப்ப. எப்படி சொல்றாங்க, உங்களுடைய கண்ணை நீங்க தூக்கி பார்த்துட்டு திரும்ப அந்த கண்ணை இறக்குறதுக்குள்ளார, பார்வையை இறக்குறதுக்குள்ளார நான் கொண்டாந்து உங்க முன்னாடி ஆஜராக்கிடுவேங்கிறாங்க. சுலைமான் நபி சொல்றாங்க எங்க செஞ்சு காட்டுக்கிறாங்க. அதே போல சுலைமான் நபி இப்படி பார்த்துட்டு இப்படி கீழே பார்க்கறதுக்குள்ளார அந்த அரண்மனை முன்னாடி வந்துருச்சு. அல்லாஹு அக்பர், வேதத்தினுடைய இல்மு உள்ளவங்களுடைய பவர் அதான். புரியுதா? அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் அக்பர், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட், இது இது நான் என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு செய்யல, இது அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அற்புதம் இது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது இறைவனுடைய அருள் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த காலத்தில் உள்ள நமக்கு இதை நம்புறது ரொம்ப லேஸ். அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இது சொன்ன உடனே அவங்க நம்பிக்கிட்டாங்க, யாரு, சஹாபாக்கள் தாபியினுங்களை பொறுத்த வரைக்கும். புரியுதா? இப்ப நம்முடைய காலத்தில் பாருங்க, இங்கிருந்து நம்ம பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு போறோம். முன்னாடி காலத்தில் நடந்து போனாங்க, அல்லது கால்நடைகள் மூலமா போனாங்க, அல்லது கப்பல் மூலமா போனாங்க. இன்றைக்கு இவ்வளவு தூரத்தை விமானங்கள் மூலமா கடந்து போறோம். அவர்கள் பல மாதங்கள் கடந்து போனதை சில மணி நேரங்களில் விமானத்தில் நம்ம கடந்து போயிடும். அதுக்கு பிறகு இந்த விமானத்திலேயே சாதாரண விமானம் இருக்கு, அதிவேகமான விமானம் இருக்குது, அதுக்கு மேல ராக்கெட்டுடைய ஸ்பீடு, அதுக்கு மேல விண்கலத்தினுடைய ஸ்பீடு, ஒரு ஒரு நொடிக்கும் எத்தனையோ லட்சம் மைல்களை தொடக்கூடிய அளவுக்கு உண்டான வேகத்துல மனிதன் இன்றைக்கு பொருள்களை கண்டுபிடிச்சு இருக்கிறான். இப்ப இதை நம்ம பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மந்திரி அதை கொண்டு வந்தது கண்டிப்பா முடியுங்கிறத நம்ம யதார்த்தமா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நம்ம இல்முல் யக்கீனாக நம்பிக்கை கொண்டிருந்தாலும் ஐனுல் யக்கீனா நம்ம பார்க்கிறோம். புரியுதா? இது அவர் சொல்லும் போது அந்த ஆலிம் என்ன சொன்னாருன்னா, முன்னாடி ஒரு காலத்துல நீங்க உங்க ஊர்ல உள்ள ஒருத்தங்களுக்கு செய்தி அனுப்பணும்,